Praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
I've never seen this hall so full.
இதுவரைக்கும் இந்த ஹால் இப்படி ஃபுல்லாக நான் பார்த்தது இல்லை.
Praise the Lord for that.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
I remember hearing about one church in Russia about 20-30 years ago.
20-30 வருஷங்களுக்கு முன்பாக ரஷ்யாவில் இருக்கிறதான ஒரு சபையை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
Communists were ruling that place those days.
கம்யூனிஸ்ட்வாதிகள் அந்த நாட்களிலே ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள்.
And they never allowed anybody to build new church buildings.
புதிய சபைகளை கட்டுவதற்கு அவர்கள் உத்தரவு கொடுக்கிறதில்லை.
But in spite of all the persecution, a lot of people were getting saved.
இவ்வளவு துன்பங்களின் மத்தியிலேயும் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள்.
So it became crowded like this.
இந்த மாதிரி எங்க கூட்டம் ஆகிக் கொண்டிருந்தது.
And then more people started coming.
அதுக்கு போல அதிக ஜனங்கள் வர ஆரம்பித்தார்கள்.
So you know what they did?
அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா?
They threw out all the chairs.
எல்லா சேர்ஸ் எல்லாத்தையும் வெளியே போட்டாங்க.
And they all stood for 3 hours and had a meeting.
3 மணி நேரம் நின்று கொண்டு தேவனை ஆராதித்தார்கள்.
It's wonderful that people were not bothered about inconvenience because more people were coming to the Lord.
ஆண்டவர் கிருபையிலே ஜனங்கள் வருகிற போது கஷ்டங்களை பார்க்கிறதில்லை.
There's joy in heaven over even one person who repents.
மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது.
Not one person who comes to the meeting.
கூட்டத்துக்கு வருகிற ஒரு நாள் அல்ல.
We get joy when one person comes to the meeting.
யாராவது ஒரு ஆள் புதுசாக வந்தால் நமக்கு சந்தோஷம் வருகிறது.
Yeah, that's good.
நல்லதுதான்.
But our hope is that person will repent.
நம்முடைய நம்பிக்கை என்ன? அவர் மனம் திரும்ப வேண்டும்.
When they repent, there's joy in heaven.
அவர்கள் மனம் திரும்பும் போது பரலோகத்தில் சந்தோஷம்.
So if you come to the meeting and you come regularly to the meeting and you don't repent, we may have joy, but in heaven there is no joy.
நீங்கள் கூட்டத்துக்கு வருகிறீர்கள், ஒழுங்காக வருகிறீர்கள், எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனால் மனம் திரும்பினால் தான் பரலோகத்தில் சந்தோஷம்.
See, the whole purpose of meeting together is that more and more we might repent of our sin.
அதிகமாக நாம் கூட்டங்களுக்கு வருகிறது நல்லது. அதனுடைய நோக்கம் அதிகமாக நாம் மனம் திரும்ப வேண்டும்.
We are sinners not only when we are born, we are sinners all through our life.
பிறப்பிலே மாத்திரம் பாவிகள் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நாம் பாவிகளாக இருக்கோம்.
Even after we are born again.
நாம் மனம் திரும்பின பிற்பாடு கூட.
See, I was born again 46 years ago.
46 வருடங்களுக்கு முன்பாக நான் ரட்சிக்கப்பட்டேன்.
But as I've come closer to God,
தேவனோடு நெருங்கி வருகிற பொழுது,
I have seen more sin in my life which I never saw in my younger days.
வாலிப நாட்களிலே பார்க்காத அநேக பாவங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன்.
Many things which we don't think are sin, when we come close to God, we realize they are sin.
பாவமே இல்லை என்று நினைக்கிற காரியங்கள் எல்லாம் தேவனோடு நெருங்கி சேர சேர அவையெல்லாம் நமக்கு பாவமாக தெரிகிறது.
For example, in our speech,
உதாரணமா நம்முடைய பேச்சில,
we know telling lies is a sin.
நமக்கு தெரியும் பொய் சொல்கிறது பாவம் என்று.
Or getting angry is a sin.
கோபப்படுகிறது பாவம் என்று தெரியும்.
But when we come closer to God,
தேவனோடு நெருங்கி நாம் வரும்பொழுது,
we find even the tone of our voice changes.
நம்முடைய சத்தத்தினுடைய உயர தாழ்வுகள் கூட நமக்கு தெரிகிறது பாவம் என்று சொல்லி.
There's a Christ likeness in the way we speak.
நாம் பேசுகிறதில் இயேசுவை போல பேச நாம் வாஞ்சிக்கிறோம்.
When I listen to my own tapes where I spoke 20 years ago.
என்னுடைய 20 வருஷம் முன்பாக நான் பேசின என்னுடைய டேப்புகளை நான் கவனிக்கும் பொழுது,
I'm ashamed how I spoke.
நான் பேசினதை குறித்து நான் வெட்கப்படுகிறேன்.
The doctrine I have not changed, it's the same thing.
தேவனுடைய காரியங்களை நான் மாற்றவில்லை.
The message is the same.
செய்திகள் அதேதான்.
But I don't speak it today like the way I spoke 20 years ago.
20 வருஷத்துக்கு முன்னாடி பேசினது போல இன்று நான் பேசுகிறது இல்லை.
Because I have understood more of how Jesus is.
இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அதிகமாக நான் விளங்கிக் கொண்டிருக்கிறேன்.
So my life has become one of daily repentance.
என்னுடைய வாழ்க்கை நான் தினந்தோறும் மனம் திரும்பிக் கொண்டே இருக்கிறேன்.
To discover new things which are not like Christ that I can cleanse myself from.
இயேசுவை போல என்னுடைய வாழ்க்கையில் இல்லாத காரியங்களை கண்டு நான் தினமும் மனம் திரும்பி என்னை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறேன்.
See, there's nobody in the world who is perfectly like Jesus Christ.
இந்த உலகத்தில் இயேசுவை போல பூரணராக யாருமே இல்லை.
The apostle Paul said at the end of his life, I have not yet reached.
பவுல் தன்னுடைய வாழ்க்கையுடைய கடைசியிலே சொன்னான், நான் இன்னும் அடைந்து விடவில்லை.
But he said, I'm pressing forward, I'm running the race.
நான் முன்னாக நாடி ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறான்.
And if you're wholehearted Christian, you will also say the same thing.
முழு இருதயத்தோடு இயேசுவை சேர்க்கிறவராக இருந்தால் நீங்களும் அப்படியே சொல்லுவீர்கள்.
The Christian life is like a race.
கிறிஸ்தவ வாழ்க்கையானது ஒரு ஓட்பந்தயத்தை போல.
It's just like you see in the Olympic games or something, a race.
ஒலிம்பிக் பந்தயத்தில் பார்க்கறது போல ஒரு ஓட்ட பந்தயம்.
There's a starting line, there's a finishing line.
ஆரம்ப கோடு உண்டு, முடிக்கும் கோடு உண்டு.
You can't join the race if you don't come to the starting line.
ஆரம்ப கோட்டுக்கு வராமல் நாம் ஓட்ட பந்தயத்தில் சேர முடியாது.
You can't join in the middle and say I'm also running.
பாதியிலிருந்து ஓடி நானும் ஓடுறேன் சொல்ல முடியாது.
Even in the school races you can't do that.
பள்ளிக்கூடத்தில் ஓட நீங்க அப்படி செய்ய முடியாது.
You have to come to the starting line.
ஆரம்ப கோட்டுக்கு நீங்க வந்தே ஆகணும்.
So that's why in the Bible we preach, first of all you must be born again.
ஆகையினால் தான் பிரசங்கிக்கிறோம், முதலாவது நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும்.
That means you must come to Jesus as a sinner.
இயேசுவினிடத்திலே நான் பாவி என்று சொல்லி ஒத்துக்கொண்டு வர வேண்டும்.
I was in a meeting some months ago.
சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு கூட்டத்தில் இருந்தேன்.
And there was a nominal Christian family that came and spoke to me.
ஒரு பெயர் கிறிஸ்துவ குடும்பம் என்னிடத்தில் வந்து பேசினார்கள்.
See, I told them, I said, your trouble is you're coming to Jesus as Christians.
உங்க பிரச்சனை என்னன்னா, இயேசுவினிடத்தில் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி நாம் வருகிறோம்.
Do you know Jesus did not die for Christians?
இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவர்களுக்கு என்று மரிக்கவில்லை.
Did you know that?
அது உங்களுக்கு தெரியுமா?
He died for sinners.
அவர் பாவிகளுக்காக மரித்தார்.
Not for Christians.
கிறிஸ்துவர்களுக்காக அவர் மரிக்கவே இல்லை.
So if you come to Jesus as a Christian, he'll say, I didn't die for you.
இயேசுவினிடத்தில் வந்து நான் கிறிஸ்துவன் என்று சொல்லி நீங்கள் வந்த அவர் சொல்லுவார், நான் உங்களுக்காக மறிக்கலன்னு சொல்லிடுவார்.
You come as a sinner, oh come, I died for you.
பாவியாக நான் வருகிறேன்னு சொல்லும்போது வாருங்கள், நான் உங்களுக்காக மறித்தேன் சொல்லி.
He says, I didn't come to call Christians, I came to call sinners.
கிறிஸ்துவர்களை அழைக்கிறதுக்காக வரல, பாவிகளை மனந்திரும்ப அழைக்க வந்தேன்.
So we must come to Jesus as sinners.
இயேசுவினிடத்தில் வரும்போது பாவிகளாக ஒத்துக்கொண்டு வர வேண்டும்.
That's sometimes very difficult.
அது ரொம்ப கஷ்டமான,
particularly if you lived in a good family and lived a God fearing life.
கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தா.
I want to make sure that everybody here has come to the starting line.
இருக்கிற எல்லாரும் அந்த ஆரம்ப கோட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லி நான்.
You know, some of you can come regularly to the meetings and you may think you are also a Christian.
கூட்டத்துக்கு நீங்க ஒழுங்காக வந்து கொண்டிருக்கலாம், ஆகினால் நீங்க நினைக்கலாம் நானும் கிறிஸ்துவன் என்று சொல்லி நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம்.
You say, I'm not a Hindu or something, I'm a Christian.
நான் ஒரு இந்து அல்ல, நான் ஒரு கிறிஸ்தவன்.
But there's a difference between a Christian and a born again Christian.
கிறிஸ்தவனுக்கும் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனுக்கும் வித்தியாசம் உண்டு.
You know how much difference?
எவ்வளவு வித்தியாசம் தெரியுமா?
It's a difference between a dead man and a living man.
மரித்த மனிதனுக்கும் ஜீவனுள்ள மனிதனுக்கும் உள்ள அவ்வளவு பெரிய வித்தியாசம்.
Not a small difference.
ஒரு சாதாரண கொஞ்சம் வித்தியாசம்.
It's a complete total difference.
முற்றிலுமான வித்தியாசம்.
It was like that in my life.
என்னுடைய வாழ்க்கை போலதான்.
For 19 years I lived a good life because I grew up in a God fearing home.
தேவனுக்கு பயப்படுகிற ஒரு குடும்பத்தில் வந்ததனால நல்ல வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன்.
I never committed adultery in my life.
என்னுடைய வாழ்க்கையிலே நான் விபச்சாரம் செய்ததே கிடையாது.
I never murdered anybody.
நான் யாரையும் கொலை செய்தது கிடையாது.
I never stole money from anyone.
யாரிடத்திலிருந்தும் பணம் திருடியது கிடையாது.
Every morning I would get up from bed, kneel down and pray the Lord's prayer before getting out of bed.
காலையில் எழுந்த உடனே படுக்கை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லிவிட்டு நான் செல்வேன்.
I used to go to church every Sunday.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் கோயிலுக்கு போவேன்.
But I was not a Christian.
ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவனாக இல்லை.
Except in name. Only in name.
பெயர் மாத்திரம் இருந்தது.
I was not born again.
நான் மறுபடியும் பிறக்கவில்லை.
Because I thought I'm a Christian.
ஏனென்றால் நான் நினைத்தேன் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி.
But Jesus didn't die for Christians, he died for sinners.
ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்காக மரிக்கவில்லை, பாவிகளுக்காக மரித்தார்.
So one day I came to Jesus and said, Lord, I'm a sinner.
ஒரு நாள் நான் இயேசுவிடத்தில் வந்தேன், நான் பாவி என்று சொல்லி சொன்னேன்.
Even though outwardly I've lived such a good life.
வெளிப்பிரகாரமாக நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட.
Inwardly my heart is just as bad as the worst man in the world.
என்னுடைய இருதயத்தின் உட்புறத்திலே உலகத்தில் இருக்கிற எந்த மோசமான மனிதனுக்கும் சமமாக வாழ்ந்தேன்.
I want to turn from all that.
அவைகளிலிருந்து நான் திரும்ப விரும்பினேன்.
And I want you to come into my life.
ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தில் வாரும் என்று சொன்னேன்.
Make me a child of God.
ஒரு தேவனுடைய பிள்ளையாக என்னை மாற்றும் என்றேன்.
I said that many times.
அதை நான் பல சமயங்களில் சொன்னேன்.
I never had any feeling.
எந்த விதமான உணர்வும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை.
I didn't know whether Jesus came into my heart or not.
இயேசு என் உள்ளத்தில் வந்தாரோ இல்லையோ என்று எனக்கு தெரியவில்லை.
How do you know whether Jesus has come into your heart or not?
இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் வந்தாரோ இல்லையோ என்று எப்படி உங்களுக்கு தெரியும்?
I was not sure.
எனக்கு உறுதி இல்லை, நிச்சயம் இல்லை.
I must have asked Jesus to come into my heart 100 times.
இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் வாரும் என்று சொல்லி ஒரு 100 தடவையா நான் கேட்டிருப்பேன்.
I didn't know whether he had come.
அவர் வந்தாரா இல்லையா எனக்கு தெரியாது.
Then one day,
ஒரு நாள்,
I read this verse.
ஒரு வசனத்தை நான் வாசித்தேன்.
John chapter 6 verse 37.
யோவான் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம்.
And this verse helped me so much.
இந்த வசனம் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தது.
And some of you who are not sure,
37 வசனம்,
it may help you also.
இந்த மாதிரி நிச்சயம் இல்லாதவர்கள் யாராவது இருந்தால் அது நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்யும்.
Verse 37, the last part, it says, the one who comes to me I will never cast out.
37 வசனத்தோட பின்பகுதி, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை.
That's a promise.
ஒரு வாக்குத்தத்தமாக.
That's two parts.
ரெண்டு பகுதி.
My part is to come to him.
என்னுடைய பகுதி நான் அவரிடத்தில் வர வேண்டும்.
His part is to receive me.
அவருடைய பங்கு என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
So if you do your part, do you think Jesus will do his part?
நீங்க உங்க பகுதி செஞ்சீங்கனா நீங்க இயேசு தன்னுடைய பகுதி செய்வார் நினைக்கிறீர்களா?
Yes or no?
ஆமா இல்லையா?
He is more faithful.
அவர் அதிக உண்மை உள்ளவர்.
It's like a, you know, when people two people sign a contract.
ரெண்டு பேர் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்றாங்கன்னு
வெச்சுக்கோங்க. It's like a contract.
அது ஒரு கான்ட்ராக்ட் போல தான்.
You say, Lord, I'm coming to you.
ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வருகிறேன் உடன்படிக்கை செய்கிறேன்.
He signs and says, I'll accept you.
ஆண்டவர் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி கையெழுத்து போடுகிறார்.
Yeah, definitely he'll accept you.
நிச்சயமாக அவர் ஏற்றுக்கொள்வார்.
I read this verse.
இந்த வசனத்தை வாசித்தேன்.
And I said, Lord, I have come to you at least 100 times.
ஆண்டவரே குறைந்தபட்சம் 100 முறையாவது உம்மிடத்தில் வந்திருப்பேன்.
He said, I accepted you long ago.
நான் அதற்கு முன்பாக நான் அப்பொழுதே ஏற்றுக்கொண்டேன் உன்னை.
Then I was sure.
பிறகு எனக்கு நிச்சயம் இருந்தது.
See, that is faith.
அதுதான் விசுவாசம்.
To believe what God has said is true.
ஆண்டவர் சொன்னது எதுவோ அது உண்மை என்று சொல்லி நம்புகிறது.
And have you believed that God has accepted you?
ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்திருக்கிறீர்களா?
Then the next thing I had to learn.
அடுத்த கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன?
All the memory of so many wrong things I did in my life used to come to my mind.
நான் கடந்த நாட்களில் செய்த அநேக தவறான காரியங்களை மனதுக்கு திரும்ப திரும்ப வரும்.
So that's the second thing that God helped me.
அந்த இரண்டாவது காரியம் ஆண்டவர் எனக்கு
உதவி செய்தார். So you also may be facing that problem.
உங்களுக்கு கூட இந்த பிரச்சனையை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம்.
So many wrong things you did in your past life are coming back to your memory.
கடந்த நாட்களில் நீங்கள் செய்த அநேக தவறான காரியங்கள் திரும்ப திரும்ப உங்க ஞாபகத்துக்கு வந்து கொண்டிருக்கும்.
Even little children have done so many wrong things.
சின்ன பிள்ளைகள் கூட அநேக தவறுகள் செய்திருப்பாங்க.
They remember, oh, I did that.
ஓ, அது நான் இதை நான் செய்திருக்கேன் சொல்லி நினைப்பாங்க.
Especially some big sins you committed.
நீங்கள் செய்த பெரிய பாவங்கள் அப்படி வரும்.
And you say, oh, can Jesus forgive that?
இயேசு இதை மன்னிக்க முடியுமா?
Think of a person like Mary Magdalene who was a prostitute. What all evil she must have done in her past life.
மேரி மக்தலேனை நாம் நினைத்து பார்க்கோம். எவ்வளவு பாவமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று சொல்லி.
What all memories she must have had. I did that and I did that and I did that.
இதை செய்தேன், அதை செய்தேன், அதை செய்தேன். எவ்வளவு ஞாபகங்கள் அவளுக்குள்ளே வந்து கொண்டிருந்திருக்கும்.
She was so sure Jesus had forgiven everything.
நிச்சயமாக அவர் நிச்சயமாக தெரியும் இயேசு எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார்.
That's the second thing you must be sure of.
நீங்கள் இரண்டாவது உறுதியாக இருக்க வேண்டிய காரியம் எது?
First you must be sure Jesus has accepted you.
முதலாவது உறுதியாக இருக்க வேண்டிய காரியம் நிச்சயமா இருக்கிறது இயேசு ஏற்றுக்கொண்டார்.
And second you must be absolutely sure God has forgiven your past.
என்னுடைய கடந்த காலத்தை இயேசு மன்னித்து விட்டார் என்று உறுதியாக இருக்க வேண்டும்.
For that God gave me another verse.
இன்னொரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார்.
Hebrews 8 and verse 12.
எபிரேயர் 8:12
where the Lord says,
தேவ கர்த்தர் சொல்கிறார்,
I will be merciful to their iniquities and I will remember their sins no more.
நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
If we confess our sins, he forgives us.
நாம் பாவங்களை அறிக்கை செய்யும்போது அவைகளை மன்னிக்கிறார்.
You know, in the Old Testament,
பழைய ஏற்பாட்டில் கூட
sin was covered.
பாவம் மூடப்பட்டது.
It's like, you know, if there's something, all your sins are underneath this table cloth, you cover it with a table cloth.
இந்த டேபிள் கிளாத் கீழே ஏதாவது பாவங்கள் இருக்குது, டேபிள் கிளாத் போட்டு மூடி விடுகிறோம்.
But that's dangerous because somebody can lift it up and see what is underneath.
ரொம்ப ஆபத்தான விஷயம், யாராவது துணி எடுத்துட்டு பார்க்க முடியும்.
So Old Testament it was only like that.
பழைய ஏற்பாட்டில் அப்படி தான் இருந்தது.
Because only the blood of bulls and goats used to cover the sin.
ஆடுகள் காளைகளுடைய ரத்தம் பாவங்களை மூட செய்தது.
But the blood of Jesus doesn't cover our sin.
ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை மூடுகிறது அல்ல.
It cleanses it.
கழுவி சுத்திகரிக்கிறது.
It's gone.
போய்விட்டது.
It's not under some sheet or something.
இந்த ஷீட்டுக்கு கீழே இருக்குதுங்கிறது அல்ல.
You nobody can find it.
அதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது.
Isn't that wonderful?
அது ஆச்சரியம் அல்லவா?
He says, I will not remember all that you did in the past.
ஆண்டவர் என்ன சொல்றார்? கடந்த நாட்களிலே நீங்கள் செய்த காரியங்களை பாவங்களை நான் நினையாதிருப்பேன்.
That's wonderful.
அது ஆச்சரியமான காரியம்.
Supposing somebody has done some great wrong to you.
யாராவது ஒரு பெரிய தவறை உங்களுக்கு செய்து விட்டார்கள்
and even if you have forgiven him
நீங்கள் அதை மன்னித்து விட்டீர்கள்
but when you look at him you may think ah this is the chap who did that to me 5 years ago
அவரை பார்க்கும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆள் தான் இதை எனக்கு செய்தார் அல்லவா
or somebody who owes you 100,000 rupees
ஒரு லட்சம் ரூபாய் ஒருவேளை உங்களுக்கு யாரோ கொடுக்க வேண்டியிருக்கலாம்
you have forgiven him
நீங்க அதை மன்னிச்சிட்டீங்க
but every time you look at him you say ah this is the chap I forgave 100,000
அவரை பார்க்கும்போதுல இந்த ஆளுக்கு தான் நான் 1 லட்சம் ரூபாய் மன்னிச்சிருக்கேன்
you have forgiven him
மன்னிச்சிட்டீங்க
but you're always remembering this is like that
ஓ இது இப்படி இருக்குது என்ன சொல்லி எப்பொழுது நினைத்து கொண்டிருக்கிறீங்க
but god is not like that
ஆண்டவர் அப்படி அல்லவே அல்ல
he doesn't look at you and say ah this is the chap I've forgiven 10,000 sins
10,000 பாவங்களை இந்த பையன் இந்த மனுஷனுக்கு தான் மன்னிச்சேன்னு சொல்லி அவர் நினைக்கிறதே இல்லை இல்லை
you know how he looks at you
அவர் எப்படி உங்களை பார்க்க தெரியுமா
as if you have never committed any sin
பாவமே எப்போது செய்யாதவரை போல பார்க்கிறார்
that's wonderful
ஆச்சரியம்
I will remember their sins no more
அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன்
I'm so happy that when god looks at me it's as if I've never committed a sin in my life
ஒரு பாவம் செய்யாதவரை போல ஆண்டவர் என்னை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷம்
are you happy about that
அதை குறித்து உங்களுக்கு சந்தோஷமா
yes or no
ஆமா இல்லையா
okay then you know what you should do
நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன
now listen
கவனியுங்கள்
you must look at other people also like that
மற்றவர்களை நீங்கள் அப்படி பார்க்க வேண்டும்
okay now when you look at your wife from today
உங்கள் மனைவியை இன்றிலிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது
she has never done anything wrong in her life
என்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமே தவறு செய்யவில்லை என்று பார்க்க வேண்டும்
can you look at your wife like that
உங்களுடைய மனைவியை நீங்கள் அப்படி பார்க்க முடியுமா
or you sisters your husband may have done so many wrong things in his life but from today onwards it's different
சகோதரிகளே ஒருவேளை உங்க புருஷர்கள் அப்படி செய்திருக்கலாம் இன்று முதல் அப்படி பார்ப்பீர்களா
you are looking at your husband as he's never done anything wrong in his life
உங்களுடைய புருஷன் எந்த தவறுமே உங்களுக்கு செய்யாத போல பார்க்க முடியுமா
why
yen
because god is looking at you like that
தேவன் உங்களை அப்படி பார்க்கிறார்
and what is god saying
ஆண்டவர் என்ன சொல்கிறார்
you treat other people the way I treated you
நான் உங்களை எப்படி நடத்தினேனோ அப்படியே நீங்கள் மற்றவர்களையும் நடத்துங்கள் என்று சொல்கிறார்
isn't that good
நல்லதானே
he says you forgive others the same way I forgave you
நீங்க எப்படி மற்றவர்களுக்கு மன்னிக்கிறீர்களோ அப்படியே நானும் மன்னிக்கிறேன்
not just forgive them
மன்னிக்கிறது மாத்திரம் அல்ல
but look at them as if now he didn't do anything wrong
அவர்கள் தவறே பாவமே செய்யாது போல நான் பார்க்கிறேன்
can you imagine what your home will be like
அப்படி இருந்தா அந்த வீடு எப்படி இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க உங்க வீடு
it will be a little bit of heaven on earth
மோட்ச இந்த பூமியில ஒரு சொர்க்கமாக மோட்சமாக இருக்கு
I've been married 37 years now
37 வருஷமாகிறது எனக்கு கல்யாணம் ஆகி
my home is like a little heaven on earth
இந்த பூமியிலே ஒரு மோட்சமாகவே என்னுடைய குடும்பம் இருக்கிறது எப்பொழுது
I've got a taste of what heaven is like
மோட்சம் எப்படி இருக்கும் என்று சொல்கிறது ஒரு ருசியா முன்ருசியாகவே இருக்கிறது
such a happy peaceful place
அவ்வளவு சந்தோஷமான சமாதானமான ஒரு இடம்
in the midst of such a wicked dark world
இந்த இருள் நிறைந்த துன்மார்க்கமான உலகத்துல
that's how your home can be
உங்களுடைய குடும்பமும் அப்படித்தான் இருக்க முடியும்
if you learn one quality
ஒரே ஒரு தரமான காரியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டால்
forgiveness
மன்னித்தல் என்கிற குணம்
once one newly married couple came to my house
என்னுடைய வீட்டுக்கு புதிதாக திருமணமான தம்பதிகள் வந்தார்கள்
they were coming from somewhere and they were in a rush to go to the station
எங்கயோ இருந்து வந்து எங்க வீட்டுக்கு வந்துட்டு ஸ்டேஷனுக்கு அவசரமா போகணும்
they said brother Zach our train is coming soon can you we are can only 2 minutes can you give us one exhortation
எங்களுக்கு ஏதாவது அறிவுரை சொல்ல முடியுமா ரெண்டே நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க
I said sure in 2 minutes I'll give you a good exhortation
கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்ல முடியும் ரெண்டே நிமிஷத்துல
I said listen carefully
கவனியுங்கள்
you must be quick to ask forgiveness from each other
ஒருவரோடு ஒருவர் சீக்கிரமாய் மன்னிப்பு கேட்க வேண்டும்
and you must be quick to forgive each other
சீக்கிரமாக அதை மறக்கவும் பழக வேண்டும்
I said okay now you catch your train and go
உங்க ட்ரெயின் பிடிங்க நீங்க போலாம்
all your life you'll be happy if you do that
இத செஞ்சீங்கனா உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பீங்க
I'll tell you the same thing
அதே தான் உங்களுக்கு சொல்றேன்
see till the end of our life we will make mistakes
நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் நாம தவறு செய்துட்டே இருப்போம்
if you never make mistakes
நீங்க தவறே செய்யலினா
then you must be thinking that you are god
நீங்க ஆண்டவர் தான் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருப்பீங்க
you are not god
நீங்க தெய்வம் அல்ல
only god never makes any mistakes
தேவன் தான் தவறே செய்யாதவர்
everybody in the world makes mistakes
உலகத்தில் எல்லாரும் தப்பு செய்கிறோம்.
Sometimes accidentally we may say something in a way which is not kind to our husband or wife.
மனைவியிடத்திலே அன்பில்லாத விதத்திலே சில காரியங்களை நாம் பேசி விடுகிறோம்
எதிர்பாராமல். We may not have meant that and they understood it in some other way.
நாம் அப்படி அர்த்தமில்லாமல் அப்படி நம்ம அர்த்தம் கொள்ளாமல் சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர்கள் தவறாக விளங்கி இருப்பார்கள்.
So how are you going to solve that problem?
அந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி தீர்க்க போகிறீர்கள்?
Are you going to spend the next 1 hour explaining what exactly you meant?
நான் என்ன அர்த்தமா அது சொன்ன அப்படி சொல்லி ஒரு மணி நேரம் நீங்க விளக்கி சொல்ல போறீங்களா?
1 hour is a waste of time.
ஒரு மணி நேரம் சுத்தமான வேஸ்ட்.
You just take half a minute and say I'm sorry, it was my
fault. அரை நிமிஷத்துல என்ன மன்னிச்சிருங்க sorry னு சொல்லி
finished.
முடிஞ்சது விஷயம்.
Problem solved in half a minute.
அரை நிமிஷத்துல முடிஞ்சிருவேன்.
Otherwise 1 hour you have to explain no this is what I meant and that is what I said and this is what I meant. What a waste of time.
ஒரு மணி நேரம் நான் இதை சொல்லல நான் இப்படி அர்த்தமா சொல்லல அப்படினு சொல்லி டைம் வேஸ்ட் பண்றது வேஸ்ட்.
Be quick to ask forgiveness.
சீக்கிரமாக மன்னிப்பு கேளுங்க.
Be quick to forgive.
சீக்கிரமாக மறந்தும் மன்னித்தும் விடுங்கள்.
Your home can be like a little heaven on earth.
பூமியிலே ஒரு சிறிய பரலோகமாக அது காணப்படும்.
You know God's ways are not our ways.
தேவனுடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல.
It says in Isaiah chapter 55.
ஏசாயா 55 இல்ல ஏசாயா 55 இல்ல அப்படி சொல்லுகிறார்.
Isaiah 55
சொல்லுகிறார் பூமியை பார்க்கலாம் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது.
Now we can understand that by comparing a father with a child.
இதை நாம் ஒரு குழந்தையோடு கூட இருக்கிற தாப்பனை வைத்து நாம் விளங்கி சொல்ல
முடியும். A 3-year-old child.
ஒரு 3 வயது குழந்தை.
And a father.
ஒரு தகப்பன்.
The father's way of thinking is not the child's way of thinking.
அந்த தகப்பன் எப்படி நினைக்கிறாரோ அதே போல அந்த குழந்தை எண்ணுகிறது இல்லை.
The child doesn't have value for really valuable things.
அந்த குழந்தைக்கு அருமையான பொருளுடைய அருமை தெரியாது.
See if you give a 1-year-old child a 500 dirham note and a 1 dirham toy.
ஒரு சிறிய குழந்தை அந்த குழந்தை இடத்துல 500 dirham நோட்டையும் ஒரு 3 dirham உள்ள ஒரு பொம்மையும் விளையாட்டு சாமானத்தை கொடுப்பீங்க.
Or something that makes some noise.
ஒரு சத்தம் செய்கிற ஒரு பொருளை கொடுக்கிறீர்கள்.
Which do you think the child will take?
அந்த குழந்தை எதை எடுக்கும் நினைக்கிறீர்கள்?
That thing which costs 1 dirham.
அந்த 1 dirham சத்தம் போடுகிற அந்த பொம்மையை தான் எடுக்கும்.
You throw away the other currency note.
இந்த 500 கிராம் அப்படி தூக்கி வீசிரும்.
Which will you take?
நீங்க எதை எடுப்பீங்க?
See, because your value is different from the child's.
உங்களுடைய மதிப்பும் தரமும் குழந்தையை விட வேறுபட்டது.
But you know which is more valuable.
உங்களுக்கு எதுல அதிக மதிப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்.
God and man are like that.
தேவனும் மனிதர்களும் அப்படித்தான்.
We are so stupid. We take this toy which makes a lot of noise.
நம்ம இந்த சத்தம் கொடுக்கிற அந்த பொம்மையை போல முட்டாள்தாமாய் நாம் சில காரியங்களை தெரிந்து
கொள்ளுங்கள். God says I'll give you something much better that will remain for eternity.
நான் நித்திய கால மதிப்புள்ள காரியங்களை உங்களுக்கு தருகிறேன்.
What do you ask God for?
ஆண்டவரிடத்தில் நீங்கள் எதை கேட்கிறீர்கள்?
What do children ask for?
பிள்ளைகள் எதை கேட்கிறார்கள்?
Some toy, some toy car, some new dress, things like that.
புதிய துணி, சில விளையாட்டு காரியங்கள், ஜாமான்கள்.
But you got much better plans for your children than that.
அதை விட உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து அதிக நல்ல திட்டங்களை நீங்க வைத்திருக்கிறீர்கள்.
You want to take your children to school.
உங்க பிள்ளைகளை நீங்க ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக விரும்புறீங்க.
You think small children like to go to school?
சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போக விரும்புறான்னு நினைக்கிறீங்க?
Try and take a 3-year-old to a nursery school.
ஒரு 3 வயது குழந்தை நர்சரி ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் பாருங்க.
All over the world they'll cry.
உலகம் சத்தம் போட்டு போகும்.
Why I don't want to come to this school.
இந்த ஸ்கூலுக்கு நான் போக விரும்பலன்னு சொல்லுவாங்க.
But you will, even though it's crying, you will keep him there.
அழுது கொண்டிருந்தா கூட அந்த பிள்ளையை அந்த பள்ளியில வைப்பீங்க.
The child thinks the father doesn't love me, he's just leaving me here and going with all these strangers.
இந்த குழந்தை நினைக்கும் என்னோட தாப்பன் என்னை நேசிக்கல என்ன கொண்டு இந்த இடத்துல போட்டாரு.
But that's your love which he doesn't understand.
அது உங்களுடைய அன்பு பட் அந்த குழந்தைகள் அதை விளங்கிக் கொள்ளுகிறது இல்லை.
20 years later he'll understand.
20 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு விளங்கும்.
When he gets a job he'll say oh my father did the right thing.
நல்ல வேலை கிடைக்கும் போது என்னுடைய தகப்பனா நல்ல காரியத்தை எனக்கு செய்திருக்கான்னு
சொல்லுவோம். Same way when God takes you through some difficulty you don't understand it.
அப்படி போலவே தேவன் சில கஷ்டங்களின் வழியாக நம்ம எடுத்து நடந்து செல்லும் பொழுது நமக்கு விளங்குகிறது.
My father doesn't love me, he's put me all this difficult situation.
என்னுடைய தகப்பன என்னை நேசிக்கிறதுல ஆகியனால இந்த கஷ்டமான சூழ்நிலை போட்டு விட்டார்.
And you can cry just like that 3-year-old is crying on the first day in the nursery school.
முதல் நாள்ல நர்சரி ஸ்கூல்ல அந்த குழந்தைக்காக அழுகிற போல நீங்களும் அழுது கொண்டிருப்பீங்க.
Why?
ஏன்?
Because you don't understand God's way which is better than your way.
தேவனுடைய வழிகள் நம்மை விட எவ்வளவோ தரம் உயர்ந்த அந்த வழிகளை நாம் விளங்கிக் கொள்ளணும்.
You will understand.
ஒரு நாள் விளங்கிக்
கொள்ளுங்கள். God says my ways are not your ways.
ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல.
It's so much higher, better.
அது உயர்ந்திருக்கிறது.
So when you believe that
அதை நீங்கள்
விசுவாசித்து I don't want my way.
என்னுடைய வழி வேண்டாம்.
So when you go through some difficulty in your life you don't understand why God is not doing this.
ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையில கஷ்டமான சூழ்நிலைகள் வழியா போகலாம் இது ஏன் சொல்லி விளங்காம இருக்கலாம்.
Or why God is taking you through some difficulty.
ஏன் தேவன் இந்த கஷ்டமான பாதையில் எடுத்து செல்கிறார்?
Here is a verse you must remember.
நீங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டிய ஒரு வசனம் உண்டு.
This is a wonderful verse.
ஒரு அருமையான ஒரு வசனம்.
John chapter 13.
யோவான் எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம்.
Whenever you are going through any difficulty,
கஷ்டமான பாதையின் வழியே கடந்து செல்லும் போது,
you write this verse on a piece of paper and keep it in the front of your Bible.
உங்கள் வேதத்தில் ஒரு பேப்பர்ல சிறிய பேப்பர்ல எழுதி இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள்.
Or you keep it in your dining room or something where you can see it.
பார்க்கும்படியாக ஒருவேளை சாப்பாட்டு அறையிலோ கண்ணாடியில் எழுதி
வைத்துக்கொள்ளுங்கள்.
ஒரு அருமையான ஒரு வசனம்.
John 13 verse 7.
யோவான் 13:7 வசனம்.
The Lord says what I am doing you don't understand now but you will understand later on.
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய் இனிமேல் நீ அறிவாய் என்றார்.
So when you go through some difficulty
நீங்கள் கஷ்டமான பாதையில் செல்லும்
போது, why God is not answering my prayer?
என் ஜெபத்தை ஏன் ஆண்டவர் கேட்கிறதில்லை?
So many years I tried for this thing, God has not still given it to me.
எத்தனையோ வருஷமா முயற்சி செய்கிறேன், ஆண்டவர் இதை எனக்கு கொடுக்கவில்லை.
God says,
ஆண்டவர் சொல்கிறார்,
you don't understand now.
இப்பொழுது நீ அறியாய்.
One day you will understand.
ஒரு நாள் நீ அறிந்து கொள்வாய்.
In Tamil Nadu there's a little village called Donavur.
தமிழ்நாட்டிலே தோனாவூர் என்று சொல்லி ஒரு கிராமம் இருக்கிறது.
Many years ago there was a very godly missionary lady called Amy Carmichael who came and worked there for 50 years.
ஏமி கார்மைக்கேல் என்கிறதான ஒரு மிஷனரி அம்மையார் அவர்கள் அங்கே வந்து 50 வருஷமாக தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் ஊழியம் செய்தார்.
Great love for the Tamil people.
மிகுதியான அன்புள்ளவர்களா இந்த தமிழ் மக்களுக்கு சேவை செய்தார்.
She lived and worked there for among the poor people.
ஏழைகள் மத்தியிலே வாழ்ந்து ஊழியம் செய்தார்கள்.
She was a very godly lady.
தேவ பக்தியாய் நடக்கிற ஒரு அருமையான மனுஷி.
She used to save many of these little children, babies, girls that were thrown into the temples.
கோயிலில் தூக்கி வீசப்பட்ட அந்த குழந்தைகளை எல்லாம் காப்பாற்றி கொண்டு வருவார்.
And save those girls from a life of prostitution in the temple.
அந்த வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான அந்த வாழ்க்கையிலிருந்து அவர்களை காப்பாற்றி கொண்டு வந்தார்கள்.
And brought them up in her orphanage.
அவருடைய அனாதை சாலையிலே அவர்களை கொண்டு வந்து சேர்த்தார்.
She did a great work for God.
தேவனுக்கென்று ஒரு பெரிய வேலையை செய்தார்கள்.
I want to tell you a little story about her.
அதை அவர்களை குறித்து ஒரு சிறிய கதை சொல்ல வரும்போது,
when she was a small girl,
அவர்கள் ஒரு சிறிய பிள்ளையா இருந்த பொழுது,
she grew up in the country of Ireland.
Ireland என்கிறதான நாட்டிலே அவர்கள் வாழ்ந்து பிறந்தார்.
Near England.
இங்கிலாந்துக்கு பக்கத்தில் இருக்கிறது.
And her father and parents were very God fearing people.
அவர்களுடைய பெற்றோர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள்.
But you know most people in Ireland had blue eyes but she had brown eyes.
அங்க இருக்கிற अनेक ஜனங்களுக்கு எப்பவும் நீல கலர்ல இருக்கிற கண் மணிகள் இருக்கும். இவர்களுக்கு மட்டும் brown கலர்ல இருந்துச்சு.
Like many white people you have seen their eyes are blue.
வெள்ளைக்காரங்களை பாத்தீங்கன்னா அவங்க கண்கள் எல்லாம் blue கலர்ல
இருக்கும். But her eyes are brown.
ஆனா அவங்களுடைய கண்கள் மர கலர்ல brown கலர்ல இல்ல.
Like our eyes.
நம்முடைய கண்களை போல.
So she did not like brown eyes.
அவங்களுக்கு அந்த அவங்களுடைய ப்ரௌன் கலர் ஐ பிடிக்கல கண்கள்.
She wanted blue eyes.
அவங்களுக்கு ப்ளூ கலர்ல கண்கள்.
She one day went to a meeting.
ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு போனார்கள்.
And she heard the preacher say anything you ask in the name of Jesus he'll give it to you.
இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு தருவார்.
She said this is wonderful. So she went home.
ஆச்சரியமான காரியம். வீட்டுக்கு போனாங்க.
She prayed.
ஜெபம் பண்ணாங்க.
Lord Jesus by tomorrow morning please give me blue eyes.
ஆண்டவரே இயேசுவே நாளை காலையில எனக்கு ப்ளூ கண்களை தாங்க.
So she prayed and went to sleep.
ஜெபம் பண்ணாங்க.
And next morning she got up, looked into the mirror.
அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சாங்க, கண்ணாடியில போய் பார்த்தாங்க.
Still brown eyes.
மறுபடியும் அதே ப்ரௌன் கலர் கண் தான்.
No answer to prayer.
ஜெபத்துக்கு பதில்
சொல்ல. I don't know how many days she prayed.
எத்தனை நாட்கள் ஜெபித்தார்கள்னு தெரியாது.
Color of her eyes remained the same.
அந்த கண்களினுடைய நிறம் மாறவே இல்லை.
You know, when God doesn't answer your prayer, you are discouraged, and she was discouraged.
நீ தேவன் நமக்கு பதில் ஜெபத்துக்கு பதில் தரவில்லை என்றால் நாம் சோர்ந்து போகிறோம், அவர்களும் சோர்ந்து போனார்கள்.
But what is this verse say?
இந்த வசனம் என்ன சொல்கிறது?
What I am doing you don't understand now, but you'll understand later on.
நான் செய்கிறது என்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார்.
If I don't answer your prayer now, later on you'll understand.
இப்பொழுது உங்களுடைய ஜெபத்துக்கு நான் பதில் தரவில்லை என்றால் பின்னாடி அதை அறிந்து கொள்வாய்.
Actually God answers all prayers.
தேவன் உண்மையாக அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து விட்டார்.
Everybody's prayer God answers. Did you know that?
எல்லாருடைய ஜெபத்தையும் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருகிறார் உங்களுக்கு தெரியுமா?
I'll tell you how.
எப்படி என்று நான் சொல்கிறேன்.
When you go to a traffic light, how many lights are there?
Traffic light la போகும்போது அங்க எத்தனை லைட் இருக்குது?
Red, orange, green.
Orange, பச்சை.
So when you pray it's like that.
நீங்க ஜெபம் பண்ணும்போது அப்படி தான் இருக்கு.
Sometimes God says red.
சில சமயத்தில் ஆண்டவர் சிவப்பு கலர்ல பதில் தருகிறார்.
What does that mean?
அவருடைய அர்த்தம் என்ன?
No.
இல்லை.
I can't give you that.
அதை நான் கொடுக்க முடியாது.
That's good for you.
அது உங்களுக்கு நல்லது.
Supposing your 1 year old child asks you for a sharp knife, what do you show?
ஒரு வயசுள்ள குழந்தை உங்களிடத்துல இருந்து கூரிய கத்தி கேட்கிறது.
What do you say?
என்ன சொல்வீர்கள்?
No.
இல்லை என்று தான் சொல்லுவோம்.
God, because you love that child.
ஏனென்றால் நீங்கள் அந்த குழந்தையை நேசிக்கிறீர்கள்.
So sometimes God's answer is no.
சில சமயங்களிலே தேவனுடைய பதில் இல்லை.
Sometimes it is orange, that means wait.
சில சமயங்களிலே ஆரஞ்சு கலர்ல இருக்குது அப்படினா காத்திருக்க வேண்டும்.
Supposing your 2 year old says daddy I want a cycle.
ரெண்டு வயசு குழந்தை கேட்குது சைக்கிள் கேட்குது.
You don't say no, you say wait.
இல்லை என்று சொல்லுகிறதில்லை, காத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறீங்க.
When you are 10 12 years old I'll get you a cycle.
10 12 வயசு ஆகும்போது சைக்கிள் கொடுக்கறீங்க.
And sometimes the answer is green. Yes, you can have it.
சில சமயங்கள்ல பச்சை கலர்ல உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது.
So does God answer all prayers?
எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து விட்டாரா?
Yes.
ஆம்.
Sometimes it's no.
சில சமயத்தில் இல்லை என்று பதில்.
Sometimes wait.
காத்திருக்க வேண்டும் என்ற பதில்.
Sometimes yes.
ஆம் என்ற பதில்.
Always an answer.
எப்பொழுதும் பதில் உண்டு.
It's just like your children come to you.
சில சமயத்தில்
ask you something.
பிள்ளைகள் உங்களை கேட்டுக்கொண்டு வருகிறார்கள்.
Don't you give an answer?
நீங்க பதில் சொல்றது இல்லையா?
Supposing your child asks you something.
உங்க பிள்ளை வந்து உங்களிடத்துல கேட்கிறது ஏதாவது.
You don't just keep quiet.
அப்படியே அமைதியா நீங்க இருக்கிறது இல்ல.
No, you say, "No, I can't do that, my son."
என்னுடைய மகனே அதை நான் செய்ய முடியாது என்று சொல்லுவேன்.
Oh, I'll say, wait, I'll give it to you next year, not now.
காத்திரு, அடுத்த வருஷம் செய்கிறேன், இப்பொழுது அல்ல என்று சொல்லுவேன்.
Oh, you may say, sure, I'll give it to you right now.
இப்பொழுதே நான் கொடுக்கிறேன் நிச்சயமாக.
All fathers answer every prayer.
எல்லா தகப்பன்மாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு பதில் கொடுக்கிறார்கள்.
Mothers also.
தாய்மாரும் கூட.
Always red light, orange light or green light, one of the three lights.
செவப்பு விளக்கு, ஆரஞ்சு அல்லது பச்சை.
Same with God.
அதே போல தான் ஆண்டவர் இடத்தில்.
He always answers.
எப்பொழுதும் பதில் தருகிறார்.
So to this, but this Amy Carmichael, when she was a little girl, she didn't understand that.
அந்த ஏமி கார்மைக்கேல் சிறுவயதா இருந்தபோது அவர்களுக்கு அது விளங்கவில்லை.
She didn't understand why God didn't change the color of her eyes.
ஏன் என்னுடைய கண்களை நீல ப்ளூ கலராக மாற்றவில்லை என்று அவளுக்கு விளங்கவில்லை.
So then many years later she went to Tirunelveli district and
நிறைய வருஷம் கழிச்சு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் வந்தாங்க.
And started her work in Donavur.
Donavurல ஒரு வேலை ஆரம்பிச்சாங்க.
And then she used to go with her sari.
புடவை எல்லாம் கட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க.
To these temples to pick up these little babies.
இந்த கோயில்களுக்கு சென்று இந்த சின்ன பிள்ளைகளை எடுத்து வர போனார்கள்.
And she looked exactly like an Indian Brahmin lady because she had brown eyes.
இந்திய பிராமண ஒரு பெண்ணை போலவே அவளுக்கு அந்த பிரவுன் ஐ இருந்ததுனால இந்திய பிராமண ஒரு சகோதரி போலவே.
Nobody thought she is a foreigner.
அவங்க வெளிநாட்டுக்காரங்கன்னு சொல்லி யாருமே நினைக்கல.
And so it was so easy for her to do the work of the Lord.
தேவனுடைய வேலை செய்யிறதுக்கு மிகவும் சுலபமாக இருந்தது.
So then she understood why God did not change the color of her eyes when she was small.
சின்ன பிள்ளையா இருந்தபோது ஆண்டவர் தன்னுடைய கண்களை நிறத்த ஏன் மாற்றவில்லை என்று சொல்லி பின் விளங்கிக்
கொண்டார். Why God gave her that color of eyes when she was born?
அவள் பிறந்த பொழுது ஏன் இந்த கலர்ல அவளுக்கு அந்த கண்களை கொடுத்தார்?
She did not understand it when she prayed. She understood it later on.
அவர்கள் ஜெபம் பண்ணும்போது அதை விளங்கிக் கொள்ளவில்லை, பின்பாடு விளங்கிக் கொண்டார்.
God's ways are not our ways.
தேவனுடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல.
We ask for something, God says no, I'll give you something better.
நான் ஒரு காரியத்தை கேட்கும் இதை விட நல்ல காரியத்தை நான் தருகிறேன் சொல்லுகிறார்.
You know, sometimes young man may want to marry some girl and say, oh God, please give me that girl. I want to marry her.
சில சமயத்தில் வாலிய தம்பிமார் இந்த பிள்ளை எனக்கு தார் மாண்டவர் நான் கல்யாணம் செய்யணும்னு அப்படியே நிற்பாங்க ஒத்த காலில்.
And one day you hear she married somebody else and God.
ஒரு நாள் கேள்விப்படுவீங்க அவங்க வேற ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டாங்க.
Then what shall you say?
அப்போ என்ன சொல்லுவீங்க?
What God has done, you don't understand now, but after some time you'll understand.
ஆண்டவர் செய்ததை இப்ப விளங்க மாட்டீங்க பின்னாடி விளங்கிக் கொள்வீர்கள்.
She may have been a very good looking girl.
ஒருவேளை அவங்க பார்க்கிறதுக்கு நல்லா இல்லாம இருக்கலாம்.
But she may have made your life hell at home.
நல்லா பார்க்குற பிள்ளையா இருக்கலாம் ஆனா வீட்டில் வீடை நரகமாக்குறவங்களா இருக்கலாம்.
So God wanted to give you a not so good looking wife, but one who will make your life happy.
ஒருவேளை பார்க்கறதுக்கு நல்லாம இருக்கலாம் உங்க வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துறவங்களா இருக்கணும்.
Which do you want, a good looking wife whom you can admire every day or someone who will make your life happy every day?
பார்க்கறதுக்கு நல்லா இருந்து இருக்கிற பிள்ளை வேணுமா உங்க வாழ்க்கையில டெய்லி உங்களை சந்தோஷப்படுத்துறவங்களா இருக்க வேணுமா?
Yeah, God wants something good for you.
தேவன் உங்களுக்கு நல்லது வேண்டும் என்று
விரும்புகிறார். So he doesn't give us always what we ask for.
ஆகையினாலே நாம் கேட்கிறது எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிறதில்ல.
He gives us what is good for us.
நமக்கு நல்லது எதுவோ அதை கொடுக்கிறார்.
Just like you leave your 3-year-old in that nursery school and even if he cries you leave him there.
3 வயசு குழந்தையை பள்ளிக்கூடத்தில் விடும்போது அழுதா கூட அங்கேயே தான் விடுறீங்க.
Next day also he'll cry.
அடுத்த நாள் அழுவா.
You leave him there.
அங்கேயே தான் விடுறீங்க.
And next morning he'll say, no mommy, I don't want to go to school, don't take me.
அடுத்த நாள் காலையில் நான் போல என்னை விட்டுருங்க எங்கேயே இருக்கேன்னு சொல்லி அழுவும்.
I've got headache, I've got stomach ache, I don't want to go.
எனக்கு தலை வலிக்குது, எனக்கு வயித்து வலிக்குது, அது இதுன்னு.
You say no headache or stomach ache, you have to go.
தலை வலிச்சாலும் வயித்து வலிச்சாலும் கண்டிப்பா போகணும்.
And the child thinks you are so cruel.
நீங்க கொடுமக்காரன் அப்படின்னு சொல்லுங்கிறது போல அந்த குழந்தை நினைக்கும்.
But you're not bothered what the child thinks.
அந்த குழந்தை நினைக்கிறது பத்தி உங்களுக்கு கவலையே
கிடையாது. Because you know 20 years later he'll thank you.
20 வருஷம் கழிச்சு நிச்சயமா அவங்க உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்கன்னு தெரியும்.
God is like that.
ஆண்டவரும் அப்படிதான்.
Sometimes we cry and he doesn't answer.
பல சமயங்களில் நாம் அழுகிறோம், கதறி ஜெபிக்கிறோம், ஆண்டவர் பதில் தருகிறது இல்லை.
Remember this verse.
இதை நினைத்துக் கொள்ளுங்கள்.
What I'm doing now you don't understand.
இப்பொழுது நீ அறியாய்.
Later on you'll understand.
பிற்பாடு நீ அறிந்து கொள்வாய்.
God's ways are not our ways.
தேவனுடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல.
For example, I used to wonder as a young Christian why God has made Christians so weak.
பல சமயங்களில் ஆச்சரியப்படுகிறது உண்டு, ஏன் ஆண்டவர் கிறிஸ்துவை இவ்வளவு பலவீனமாக படைத்திருக்கிறார்.
See, you look at all the Christians, most of the Christians.
அதிகபட்சமான கிறிஸ்தவர்களை நீங்கள் பாருங்கள்.
Most of my work is in the villages of Tamil Nadu where we have many churches.
என்னுடைய அதிகபட்ச வேலைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற அநேக கிராமங்களில் தான்.
And very very poor people.
மிகவும் ஏழையான ஜனங்கள் உண்டு.
But I really love to be among them.
அவர்கள் மத்தியில் இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமா
இருக்கேன். Because they love Jesus so much.
ஏனென்றால் அவர்கள் இயேசுவை அதிகமாக
நேசிக்கிறார்கள். But I sometimes think, why has God made his people so poor?
பல சமயங்களில் நான் நினைப்பேன், ஆண்டவர் ஏன் இப்படி செய்தார் என்று சொல்லி.
And all the servants of the devil, they are so rich.
பிசாசினுடைய ஆட்காரர்களாம் இவ்வளவு பணக்காரரா இருக்காங்களே.
Why is that?
ஏன் அப்படி?
What's the answer?
பதில் என்ன?
What I do, you don't understand now, but you'll understand later on.
நான் சொல்லுகிற காரியம் இப்பொழுது விளங்காது, பின்னாடி விளங்கும்.
But you know, I see this word in James chapter
1. யாக்கோபுடைய நிருபம் 1 அதிகாரத்திலே இதை நான் பார்க்கிறேன்.
This is God's word.
இது தேவனுடைய வசனம்.
Verse 5 of chapter
2.
James 2:5.
இரண்டாம் அதிகாரம் 5 வசனத்திலே,
Listen my beloved brothers, didn't God choose the poor people of this world rich in faith and heirs of the kingdom which he promised to those who love him?
யாக்கோபு 2:5, என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐசூரியவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ளாம் தெரிந்து கொள்ளவில்லையா?
See, that's God's word.
இது தேவனுடைய வசனம்.
I can't understand it.
இது எனக்கு விளங்கிறது இல்லை.
But I know Almighty God is much wiser than me.
தேவன் என்னைவிட எவ்வளவோ ஞானத்திலே சிறந்தவர்.
My wisdom is like a little cup.
என்னுடைய ஞானம் என்பது ஒரு சிறிய கப்பு போல.
God's wisdom is like an ocean.
தேவனுடைய ஞானம் பரந்த சமுத்திரத்தை போல.
And in his great wisdom.
தன்னுடைய அனந்த ஞானத்தினாலே.
He looked over the world and he chose the poor. That's what his word says. He chose the poor.
தேவன் உலகத்திலே பார்த்து ஏழைகளை தரித்திரரை தெரிந்து கொண்டார்.
He chose them to be rich in faith, not rich in money.
பணத்திலே ஐஸ்வர்யவான்களாக அல்ல, விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாக தெரிந்து கொண்டார்.
And he chose them to be heirs of his kingdom.
தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தினுடைய சுதந்திரவாளிகளாக.
And it says here, these are the ones who love him.
இவர்கள்தான் தேவனை நேசிக்கிறவர்கள்.
That means the poor people love Jesus more than the rich people.
பணக்காரரை விட ஏழை ஜனங்கள் இயேசுவை அதிகம் நேசிக்கிறார்கள்.
I've seen that.
அதை நான் கண்டிருக்கிறேன்.
Some of you may not know, but many of our brothers and sisters in China today are being persecuted tremendously and locked up in jails.
அநேகருக்கு தெரியாமல் அநேக கிறிஸ்துவ ஜனங்கள் சீன தேசத்திலே இயேசுக்காக பாடுகளையும் நிந்தைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
Because they are standing up for Christ.
இயேசுக்காக நிற்கிறதுனாலே அவர்கள் பாடுகளின் வழியாக செல்கிறார்கள்.
The government and the police locked them up.
அவர்களை ஜெயிலில் போட்டு அடைத்து வைத்திருக்கிறார்கள் கவர்மெண்ட்.
They are very poor.
அவர்கள் தரித்திர.
Their money is all taken away, their property is taken away.
அவருடைய சொத்தை பறித்துக் கொண்டார்கள், பணத்தை பறித்துக் கொண்டார்கள்.
Beaten and locked up in the jail.
அடித்து துன்பப்படுத்தி ஜெயிலில் போட்டிருக்காங்க.
Not one or two people.
ஒன்று ரெண்டு பேர் அல்ல.
Lakhs and lakhs of people are in the jail.
லட்சக்கணக்கான ஜனங்களை.
And they can't meet openly like this.
இப்படி நம்மை போல வந்து கூட்டங்களை.
They have to meet secretly in some house without making a noise.
வீட்டிலே சத்தமில்லாமல் குடும்பங்களே வந்து கூட வேண்டும்.
And even then they get caught.
அப்படி இருந்தா கூட அவர்கள் பிடித்து கொண்டு போய் விடுவார்கள்.
But they are some of the best Christians in the whole world.
உலகத்தில் இருக்கிற தலை சிறந்த கிறிஸ்தவர்களே அவர்கள்.
They don't have much money.
அவர்களுக்கு அதிக பணம் கிடையாது.
They don't have house, car, clothes, nothing.
வீடு, கார், பணம் ஒண்ணும் கிடையாது.
You know, many of us think we must have better house, we must have better car, we must have so many things.
நாம் அநேகர் நினைக்கிறோம் இதை விட நல்ல கார் வேணும், இதை விட நல்ல வீடு வேணும், அநேக காரியங்கள் வேணும்.
If God gives it to you, take it.
ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தா தயவு செய்து வாங்கிக்கோ.
But let me tell you something.
ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன்.
Don't think by getting a better car you'll be more happy.
இதை விட நல்ல கார் கிடைச்சனா அதிக சந்தோஷம் இருப்போம்னு நினைக்காதீங்க.
Don't think if you get a house with one more bedroom you'll be more happy.
இப்ப இருக்கிறத விட இன்னொரு பெட்ரூம் உள்ள வீடு கிடைச்சதுனா இதை விட சந்தோஷமா இருப்பேன்னு
நினைக்கிறது. You may be more comfortable but you may not be more happy.
ஒருவேளை நீங்க வசதியா இருக்கலாம், அதிக சந்தோஷமா இருக்கீங்கன்னு தெரியாது.
Happiness depends on your relationship with Jesus Christ, not the size of your home.
சந்தோஷம் என்பது இயேசு கிறிஸ்துவோடு கூட உங்களுக்கு இருக்கிற உறவை பொறுத்ததுதானே தவிர எவ்வளவு பெரிய வீடோ காரோ என்று அல்ல.
You know there are many people who got big houses but they can't sleep peacefully at night, they're always waking up every one hour.
பெரிய வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு நைட்டில் தூக்கம் வராது தெரியுமா?
And poor man, he sleeps so peacefully.
ஒரு ஏழை மனிதன் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருப்பான்.
It's true.
உண்மை அது.
Because it's not with money that you get a good sleep.
பணம் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல தூக்கம் வருதுன்னு கேரண்டி கிடையாது.
I find I get a good sleep everywhere.
நான் எங்க போனாலும் எனக்கு நல்ல தூக்கம் உண்டு.
It's got nothing to do with how much my bank account is.
என்ன பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்குங்கிறத கணக்கே அல்லாது.
There is a saying that the best pillow to sleep on is a good conscience.
தூங்குறதுக்கு ஒரு நல்ல தலையணை எதுவென்றால் சுத்த மனசாட்சி.
If you got a good conscience, that's the best pillow to sleep on at night.
இரவிலே தூங்குறதுக்கு நல்ல தலையணை எது தெரியுமா? ஒரு சுத்த மனசாட்சி.
So if you keep your conscience clear, you've forgiven everybody, you've confessed all your sins to Jesus.
நீங்கள் படுக்கும்போது எல்லாத்தையும் மன்னிச்சிட்டீங்க, உங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செஞ்சிட்டீங்க அப்படின்னா
யூ கேன் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி,
நிம்மதியாக தூங்கலாம்.
ஈவன் இன் ஸ்மால் ஹட் ஆர் சிக்ஸ் பெட்ரூம் ஹவுஸ் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ்.
குடிசையாக இருக்கலாம், ஆறு பெட்ரூம் வீடாக இருக்கலாம்.
காட் ஹஸ் சோசன் தி புவர் பீப்பிள் இன் தி வேர்ல்ட் டு பீ ரிச் இன் ஃபேத்.
உலகத்தினுடைய தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
தட் இஸ் காட்ஸ் வே.
இது தேவனுடைய வழி.
தட்ஸ் நாட் மை சாய்ஸ்.
என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் அல்ல.
It's not only here, it's
இங்கே மாத்திரம் அல்ல.
You see in 1 Corinthians 1, same thing.
1 கொரிந்தியர் 1 லே அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது.
It was not like this in the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் இருந்தது போல அல்ல.
See, now we are not followers of Moses, we are followers of Jesus.
நாம் இப்பொழுது மோசேயை பின்பற்றுவர்களா அல்ல, இயேசுவை பின்பற்றுவர்களா இருக்கிறோம்.
In the Old Testament, God gave them nothing spiritually.
பழைய ஏற்பாட்டிலே ஆவிக்குரிய பிரகாரமாக அவர்களுக்கு ஆண்டவர் ஒன்றும் கொடுக்கல.
Nobody had eternal life in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே அவருக்கு நித்திய ஜீவன் கிடையாது.
Even Abraham could not say, I've got eternal life.
ஆபிரகாம் கூட சொல்ல முடியாது எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று.
But we can say it today.
இன்னைக்கு நாம சொல்ல முடியும்.
Abraham could only say, I've got so many camels and donkeys and sheep and all that.
Abraham சொல்ல முடியும் எனக்கு இத்தனை ஒட்டகம் இருக்கு இத்தனை மாடு இருக்கு ஆடு இருக்குன்னு சொல்ல முடியும்.
But we can say, we've got eternal life.
நாம் சொல்லலாம் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லு.
They had so many earthly things.
அவர்களுக்கு அநேக உலக பிரகாரமான ஆசீர்வாதம்
இருந்தது. David had, even David, he had huge palaces.
தாவீதுக்கு பெரிய பெரிய அரண்மனைகள் இருந்தது.
But he didn't have eternal life.
அவருக்கு நித்திய ஜீவன் கிடையாது.
He had 8 wives.
தாவீதுக்கு 8 மனைவிகள் இருந்தார்கள்.
You want 8 wives?
உங்களுக்கு 8 மனைவி வேணுமா?
Or you want eternal life?
உங்களுக்கு நித்திய ஜீவன் வேணுமா?
See, God has given us something much better.
ஆண்டவர் அதை விட சிறந்த காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
God has given us much better in the new covenant.
புதிய உடன்படிக்கையிலே சிறந்த காரியங்களை கொடுத்திருக்கிறார்.
Not more camels and donkeys and oxen than those people.
அநேக அநேகமான ஒட்டகங்கள் கழுதைகள் குதிரைகள் அல்ல.
But eternal life.
நித்திய ஜீவன்.
And so it says here,
inge solapattirukku
1 Corinthians 1
1 Corinthians 1 le
verse 26
26th vasana,
consider your calling, brothers. There are not many wise according to the flesh, not many mighty, not many noble among you.
26th vasana, eppadi sagodharare neengal alaikkapatta alaippai paarungal, maamsathinpadi nyanigal anegar illai, vallavargal anegar illai, prabukkal anegar illai.
So church in Corinth must have been something like this church.
Sabain sabain solumbodhu ipdi than irukka vendum.
And the Paul tells, look around and see.
நீங்கள் பாருங்கள் என்று சொல்கிறார்.
How many big people are here?
எத்தனை பேர் பெரிய ஆட்கள்
இங்க இருக்கீங்க? How many millionaires are here?
இங்க கோடீஸ்வரங்க எத்தனை பேர் இங்க இருக்கீங்க?
Hardly anybody.
யார் இருக்கு?
Maybe one or two.
ஒருவேளை ஒன்று ரெண்டு பேர் இருப்பீங்க.
So but most people, he says, all of you are just ordinary people.
அதிகமான பேர் இங்க இருக்கவங்க சாதாரண.
That is not only today.
இன்று மாத்திரம் அல்ல.
This is in first century in Corinth.
கொரிந்து கொரிந்துல முதலாவது நூற்றாண்டுல இப்படித்தான் இருந்துச்சு.
And Corinth was a very rich city, just like Dubai.
கொரிந்து பட்டணங்கிறது துபாய் போல தான் பெரிய ஆச்சரியமான பட்டணம்.
But in that city, God has chosen all these poor people to come together in his church.
அப்படிப்பட்ட பட்டணத்திலே சாதாரண ஏழு ஜனங்களை சபைக்கென்று அழைத்துக் கொண்டார்.
Why?
ஏன்?
Okay, he tells us in verse 27 to 29.
27-29 வரைக்கும் அதை விளக்கி சொல்கிறார்.
Please read.
ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார்.
See, the whole purpose is that nobody should boast before God, God chose me because I'm a clever man or a rich man.
தேவனுக்கு முன்பாக தன்னை குறித்து மேன்மை பாராட்டாதபடிக்கு நான் பெரிய புத்திசாலி பெரிய ஞானி என்று சொல்லி தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அல்ல சொல்லக்கூடாது.
Look at the people God has chosen.
இந்த இடத்திலே பாருங்கள் எப்படிப்பட்டவரை தெரிந்து
கொண்டார். He has chosen the foolish people to shame the wise.
ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார்.
When Jesus chose his disciples.
இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை தெரிந்து கொண்ட பொழுது.
Do you think Peter was the cleverest person in Israel?
இஸ்ரேலில் இருந்த மிக சிறந்த புத்திசாலி நீங்க பேதுரு நினைக்கிறீங்களா?
No.
இல்லை.
There were people much cleverer than Peter in Israel, but God, Jesus never chose them.
இஸ்ரேலில் பேதுருவை விட அநேக புத்திசாலிகள் இருந்தார்கள் ஆனால் அவர்களை தெரிந்து கொள்ள பேதுருவை தெரிந்து கொண்டார்.
Have you seen fishermen in the coasts of India?
இந்தியாவில் இருக்கிற எல்லைகளில் இருக்கிற மீன் பிடிக்கிறவர்கள் நீங்க பார்த்திருக்கீங்களா?
Yeah, in some of our churches we have fishermen.
என்னுடைய சபைகளில் மீன் பிடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள்.
And I know them.
அவர்களை தெரியும்.
Very simple people, they are not so clever in their mind.
மிக சாதாரணமான மனுஷர்கள் தன்னுடைய ரொம்ப புத்திசாலின்னு சொல்ல முடியாது.
I look at one of those brothers and I say, now I know what Peter looked like.
அவளை பார்த்து நான் சொல்லி இப்பொழுது எனக்கு பேதுரு எப்படி இருந்தார்னு எனக்கு தெரியும்.
Not so clever and smart and all that.
ரொம்ப திறமசாலி புத்திசாலி கிடையாது.
That's the type of people Jesus chose.
இயேசு அப்படிப்பட்டவர்களை தான் தெரிந்து கொண்டார்.
Why?
ஏன்?
Because he wants to put down all these people who are proud of their cleverness.
தங்களுடைய புத்தியை குறித்து பெருமை அடித்தவர்கள் எல்லாம் கீழே தள்ளும்படிக்காக.
God has chosen the foolish things to put to shame the wise.
ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார்.
See, all those great clever people were the chief priests and rulers in Israel.
இஸ்ரவேலில் இருந்த ஆளுகை செய்த பிரதான ஆசாரியர்கள்.
But they were blind.
அவர்கள் குருடர்கள்.
When they looked at Jesus, they said, he's Beelzebul, he's the prince of devils.
இயேசுவை பார்த்து பெயெல்செபூப் என்று சொன்னார்கள், பிசாசுகளின் தலைவன் என்று சொல்லி சொன்னார்.
They were so blind.
அவர் அவ்வளவு குருட்டாட்டம் பிடித்தவர்கள்.
Some others were a little better than them.
அவர்களை விட சில பரவாயில்லாம இருந்தாங்க.
They said he's not Beelzebul. I think he's Jeremiah or Elijah or somebody.
ஒரு சிலர் சொன்னார் அவர் வந்து பெயெல்செபூப் கிடையாது ஆனால் எரேமியா என்றெல்லாம் சொன்னார்.
But this poor stupid Peter.
ஆனால் இந்த முட்டாள் பேதுரு
He says, "You are Christ, the Son of the Living God."
நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்கிறார்.
The Lord told him, "You are blessed, Peter, more than all those people."
பேதுருவை பார்த்து சொன்னார், "மற்ற எல்லாரையும் விட நீ ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
You are not so clever like them."
அவர்களைப் போல நீ அறிவாளி இல்ல.
"But my Father has given you revelation."
என்னுடைய பிதா உனக்கு வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார்.
"If you have seen Jesus as your savior."
இயேசுவை உங்கள் இரட்சகராக நீங்கள் கண்டிருந்தால்.
"That's what the Lord says to you."
அதைத்தான் இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார்.
"You are wiser than all the clever people in the world."
இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா புத்திசாலிகளோட நீங்கள் சிறந்தவர்கள், ஞானிகள்.
There's one brother who comes to our church who is mentally little weak and retarded.
மூளை வளர்ச்சி குறைந்த ஒரு சகோதரன் எங்கள் சபைக்கு வருகிற ஒரு உண்டு.
And everybody makes fun of him in other places.
மற்ற இடங்களிலே அவரை ஏளனம் செய்வார்கள்.
But in our church we welcome him as just one brother just like us.
ஒரு சகோதரனை போல எங்களுடைய சபைகளை நாங்கள் அவரை வரவேற்போம்.
Nobody makes fun of him.
அவரை குறித்து யார் ஏளனம்
செய்வார்? I told him you are not mentally retarded. You are perfectly okay.
நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒன்றும் மன வளர்ச்சி குறைவு கிடையாது.
It's all these people who don't accept Christ. They are the ones who are mentally retarded.
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் மன வளர்ச்சி குறைந்தவர்கள்.
You have accepted Christ. You are quite okay.
நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், நீங்க நன்றா இருக்கு.
God has chosen the foolish people to put to shame the wise.
உலகத்திலே தேவன் முட்டாள்களை தெரிந்து கொண்டார், ஞானிகளை வெட்கப்படுத்தார்.
God has chosen the weak things to shame those who are strong.
பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தேர்ந்து
எடுத்தார். And he has chosen verse 28 the base things and the despised things so that he might put to shame all these people who think they are somebody.
உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார்.
That is how it was in the first century.
முதலாவது நூற்றாண்டில் அப்படி தான் இருந்தது.
He chose all these simple fishermen.
சாதாரண மீன் பிடிக்கிறவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்.
And people who were prostitutes and women caught in adultery.
விபச்சாரத்திலே விபச்சாரிகள், விபச்சாரத்திலே கைமைமா பிடிக்கப்பட்டவர்கள்.
And one of the first people who went to paradise was this thief who had murdered so many people.
அநேகரை கொலை செய்த சிலுவை கள்ளன் தான் முதல்ல பரதேசத்துக்கு போனவன்.
How God chooses people.
எப்படி தேவன் ஜனங்களை தெரிந்து கொள்கிறார்?
I really praise God that this is my father.
என்னுடைய தாகப்பன் இப்படிப்பட்டவராக இருக்கிறதுனாலே நான் அவரை துதிக்கு.
His ways are not our ways.
அவருடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல.
He makes us weak.
நம்மை அவர் பலவீனப்படுத்துகிறார்.
Why does he make us weak?
ஏன் அப்படி செய்கிறார்?
Sometimes you know we wish we were like Samson, big.
பல சமயங்களிலே நாம் சிம்சோனை போல பலசாலிகளாக இருக்க விரும்புகிறோம்.
But even Jesus was not like Samson.
இயேசு கூட சிம்சோனை போல இல்ல.
Because that is only physical strength.
அது மாம்ச பலம்.
He was not strong spiritually.
ஆவிக்குரிய பிரகாரமாக அவன் பலமுள்ளவனா இல்ல.
When one lion came against Samson,
ஒரு சிங்கம் அவனுக்கு எதிராக வந்தபோது,
he would tear into pieces.
அவன் வாயை கிழித்து எல்லாத்தையும் கிழித்து போட்டான்.
But when one pretty woman came,
ஒரு அழகான பெண்மணி வந்தபோது,
he fell down.
அப்படியே விழுந்துட்டான்.
He was not very strong.
அவன் ஒரு பலமான ஆள் கிடையாது.
But I hope you are strong when some pretty woman comes to you.
உங்களுடைய அழகான ஸ்திரி வந்தா நீங்க ஒருவேளை பலமுள்ளவள் என்று நம்புகிறேன்.
That is better than being like Samson.
சிம்சோனை போல இருக்கிறத விட அது நல்லது.
I may not be physically strong like Samson.
ஒருவேளை சாம்சனை போல நான் சரீர பிரகாரமாக பலமுள்ளவனா இல்லாம இருக்க.
I can overcome sin like he could not.
அவன் மேற்கொள்ள முடியாதே போல என்னால் மேற்கொள்ள முடியும் பாவத்தை.
Because I recognize my weakness.
ஏனென்றால் என்னுடைய பலவீனங்களை நான் அறிந்திருக்கிறேன், உணர்கிறேன்.
God has chosen the weak.
தேவன் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார்.
So that we cannot boast.
நாம் மேன்மை பாராட்டாத படிக்கு.
You know the Corinthian people, they despised Paul even though Paul planted their church.
அந்த கொரிந்து சபையை பவுல் தான் நிறுவினார், ஆனாலும் கூட அவரை அவர்கள் ஏளனம் செய்தார்கள்.
You know that's sometimes very surprising that some of God's people don't respect his servants.
சில தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய ஊழியக்காரரை மதிக்கிறது
கிடையாது. So they didn't respect Paul.
இவர்களும் இந்த கொரிந்து ஜனங்களும் பவுலை மதிக்கவில்லை.
So in 2 Corinthians 13
2 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில்
verse 3
மூன்றாம் வசனத்தில்
we read here you are seeking proof that Christ is speaking in me he says
கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அசாட்சி தேடுகிறீர்கள்.
That means they were asking him how do you say Christ is speaking through you we don't believe that
இயேசு உங்களிட்ட இருந்து பேசுறாருன்னு சொல்லி எப்படி சொல்றீங்க? நாங்க அதை நம்பறல.
So how does he prove it?
அதை எப்படி நிரூபித்தார்?
He doesn't say see how strong I am.
நான் எவ்வளவு பலமுள்ளவன் என்று பாருங்க.
See how much I shout when I speak.
நான் பேசும்போது எவ்வளவு சத்தம் போட்டு
பேசுகிறேன் நான்
பேசும்போது 100 ஹல்லேலூயா எப்படி சொல்லுகிறேன் என்று பாருங்கள் சொல்லல.
That's not the way.
அப்படி அல்ல.
He said, I am weak.
நான் பலவீனன்.
He says in verse 4.
நான்காம் வசனத்தில் சொல்லுகிறார்.
Jesus was crucified in weakness. But he lives by the power of God.
இயேசு கிறிஸ்து பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தோம்.
We also are weak in him, but we live by the power of God.
தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படியே நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தோம். உங்களிடத்தில் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருப்போம்.
You know, the apostle Paul, we read in history, was only less than 5 feet tall.
பவுல் அப்போஸ்தலனாய் பவுல் சரித்திரத்தில் நாம் வாசிக்கிறோம் 5 அடிக்கும் குறைவான உயரமுடையவர்.
So if Paul was standing in the pulpit, you had to put the thing right down. He is so low.
பால் ஒருவேளை இந்த புல்பிட்டில் இருந்தார்னா மைக்கெல்லாம் அப்படியே கீழே வச்சிருக்கணும்.
You probably have to give him a stool to stand up here for you to see him.
ஒருவேளை ஸ்டூல் போட்டு தான் அவர் ஸ்டேஜில் நிக்க வச்சுக்கணும்.
This is Paul's height.
இவ்வளவு உயர்ந்தா இருப்பார் அவர்.
He was bald.
தலையெல்லாம் சொட்டையா இருக்கும்.
His nose was like a hooked nose.
அப்படி மூக்கல அப்படி வளைஞ்சிருக்கு.
He wasn't a very good looking man. He was not like some film star.
பாக்குறதுக்கு ஒரு film star மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாரு.
And people said, what is this man? He's an apostle? He doesn't look like one.
இவர் என்ன அப்போஸ்தலரா? அவர் பார்த்தா அப்படி தெரியலையே அப்படி சொன்னாங்க.
அவர்
பலவீனராய் இருந்தார்.
But he was anointed with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார்.
Why did God make his great servant so weak in human eyes?
இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர் ஏன் மனுஷ கண்களுக்கு முன்பாக அவ்வளவு பலவீனராக ஆண்டவர்
வைத்திருக்கிறார்? Glory will not go to Paul but will go to God.
இந்த மகிமை பவுலுக்கு அல்ல தேவனுக்கு போகும்படிக்கா.
You know, that's why he makes you weak.
ஆகையினால் தான் நம்மை பலவீனமாக வைத்திருக்கிறார்.
So that you will get no glory.
நீங்கள் மகிமை பெற்றுக்கொள்ளாதிருக்கும்படிக்கா.
God gets the glory.
தேவன் மகிமையை பெற்றுக்கொள்ளும்படிக்கா.
The most spiritual person is the one who doesn't take any glory to himself but gives all the glory to God.
யார் தேவன் தனக்கு மகிமை எடுத்துக்கொள்ளாமல் தேவனுக்கு மகிமை கொடுக்கிறார்களோ அவர்தான் ஆவிக்குரியவர்கள்.
So God makes us weak so that we can cling to him.
நாம் தேவன் நம்மை பலவீனப்படுத்துகிறார் ஏனென்றால் நாம் அவரை பிடித்துக் கொள்ளும்படிக்காக.
See, I pictured it like this.
நான் இப்படி அதை படமாக வரைந்தேன்.
Supposing a man has got a 2-year-old child and a 12-year-old child.
2 வயது குழந்தை இருக்கிறது 12 வயது குழந்தையும் ஒரு தாப்புனா இருக்கிறது.
And they are trying to cross a busy road.
ஒரு
like Mount Road or something in Chennai.
மெட்ராஸ்ல இருக்கிற மவுண்ட் ரோடு போல பிஸியா இருக்கிற ரோடை கிராஸ் பண்ண முயற்சிக்கிறாங்க.
What is the 12 year old say?
12 வயசு குழந்தை.
Ah, daddy, I don't want to hold your hand. I can walk myself.
நானே நடந்துறேன். டாடி 12 வயசு குழந்தை என்ன கையை பிடிக்காதீங்க.
And he goes and he gets hit by some car.
அப்படி போய் வண்டினால அடிபட்டறலாம்.
But the 2 year old will never get hit by the car.
இந்த 2 வயசு குழந்தை ஒரு காலும் இந்த வண்டினால அடிபடாது.
Why?
ஏன்?
Because he says, daddy, I can't go by myself.
அந்த குழந்தை சொல்லுது, டாடி என்னால தனியா போக முடியாது.
ப்ளீஸ் கேரி மீ அண்ட் டேக் மீ.
என்னை தூக்கிட்டு போங்க, என்னை கூட்டிட்டு போங்க.
ஹி இஸ் குவைட் சேஃப்.
ரொம்ப பாதுகாப்பா இருக்கு.
வை?
ஏன்?
பிகாஸ் ஹி இஸ் வீக்.
அது பலவீனமா இருக்கு.
வை டஸ் தி 12 இயர் ஓல்ட் கெட் ரன் ஓவர்?
ஏன் அந்த 12 வயது குழந்தை மேல அப்படி அடிபட்டது?
ஸ்ட்ராங்
பலம்.
தட்ஸ் வை ஜீசஸ் செட் பி லைக் லிட்டில் சில்ட்ரன்.
ஆகையினால தான் சொன்னார் இயேசு பிள்ளைகள் சிறு பிள்ளைகளை போல இருங்கள் என்று.
ஜஸ்ட் கிளிங் டு காட் அண்ட் சே லார்ட் ஐ கேனாட் லிவ் இன் திஸ் வேர்ல்ட்.
ஆண்டவரை பிடித்துக் கொண்டு சொல்றேன், ஆண்டவரே இந்த உலகத்தில் என்னால வாழ முடியாது.
Too much traffic in this world.
இந்த உலகத்தில் நெரிசல் அதிகமாக இருக்கிறது.
I can't walk across this road.
இந்த சாலையில் என்னால தனியா போக முடியாது.
Please protect me and I'll be okay.
என்னை பாதுகாத்துக் கொள்ளும், அப்பொழுது நான் சரியா இருப்பேன்.
There's too much sin, Lord.
உலகத்தில் பாவம் அதிகமாக.
Everywhere there's sin.
திருமண பக்கம் எல்லாம் பாவம்.
Sin on the road.
ரோட்ல பாவம்.
Television there's sin.
டெலிவிஷன்ல பாவம்.
Internet there is sin.
இன்டர்நெட்ல பாவம்.
Paper there is sin.
பேப்பர்ல பாவம்.
I can't live, Lord. It's so difficult to be pure.
உலகத்துல தூய்மையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு.
Protect me.
என்னை தயவு செய்து பாதுகாத்து.
So many financial problems in this world.
இந்த உலகத்துல அநேக பண கஷ்டங்கள்.
Protect me, Lord.
ஆண்டவரே என்னை பாதுகாத்துக் கொள்.
When you're weak,
நீங்கள் பலவீனமாய்
cling to God.
நீங்கள் தேவனை பிடித்துக்
கொள். That's why God makes you weak.
ஆகையினால் தான் தேவன் உங்களை பலவீனமாக வைத்து.
You'll be safe.
நீங்கள் பாதுகாப்பு.
When you're strong, you say, no, I can live by myself. You fall.
நீங்க பலமா இருக்கும்போது நானே வாழ்ந்துவேன் சொல்லி விழுந்து விடுவீர்கள்.
That's why God makes us weak.
ஆகையினால் தான் தேவன் நம்மை பலவீனமாக வைத்து.
He said, be like children.
சிறு பிள்ளைகளை போல இருங்கள் என்று சொல்லி இயேசு.
He said, I send you like sheep in the midst of wolves.
ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறது போல நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார்.
Who are the wolves?
ஓநாய்கள் யார்?
The people in the world.
உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்.
And what is the church like?
சபை வாழ்க்கை என்ன?
Sheep.
ஆடுகள்.
Why God didn't make the church like wolves and the people in the world like sheep?
சபையில் இருக்கிற ஜனங்களை ஓநாய்களை போல, உலகத்தில் இருக்கிற ஜனங்களை ஆடுகளை போல ஏன் ஆண்டவர் வைக்கவில்லை?
Yeah, some believers are like wolves, but they should not be like that.
சில விசுவாசிகள் ஓநாய்களை போல தான் இருக்கிறார்கள், அப்படி இருக்கக்கூடாது.
They should become like sheep.
அவர்கள் ஆடுகளை போல மாற.
God has made us like sheep.
ஆடுகளை போல ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார்.
Weak.
பலவீனர்.
And the people in the world like wolves.
உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் ஓநாய்களை போல.
So that we cling to the shepherd.
ஆகினாலே மேய்ப்பனை பிடித்துக் கொள்ளுகிறோம்.
See, the sheep plus the shepherd is much stronger than all the wolves.
மேய்ப்பனும் ஆடுமாக இருக்கும் பொழுது எந்த ஓநாய்களை விட இவர்கள் பாதுகாப்பாக வல்லமையாக இருக்கார்.
Shepherd will drive all of them away.
அந்த மேய்ப்பன் எல்லாவற்றையும் துரத்தி
விடும். So why does God make you weak?
ஏன் ஆண்டவர்களை?
So that you cling to him.
பலவீனமாக வைத்திருக்கிறார், நீங்கள் அவரை பிடித்துக் கொள்ளும்.
Jesus in another parable he pictured the church like a widow who is going to the judge, helpless widow.
ஏழையா இருந்த ஒரு விதவியாக சபையை ஆண்டவர் விவரித்து சொல்லுகிறார்.
All the pictures Jesus used is always a weak picture of the church.
ஆண்டவர் பயன்படுத்தின உவமைகள் எல்லாம் பலவீனமான பாந்தர்கள்,
children,
பிள்ளைகள்,
lambs,
ஆடுகள்,
widows,
விதவைகள்.
Why?
ஏன்?
So that we cling to him.
அவரை நாம் பிடித்துக் கொள்ளும்படிக்காக.
When we cling to him,
அவரை நாம் பிடித்துக் கொள்ளும் பொழுது
we are strong.
நாம் பலமுள்ளவர்களாக இருக்கிறோம்.
So don't be surprised if you'll be weak. You'll be weak all your life.
நீங்கள் பலவீனமா இருந்தா அதை பத்தி ஆச்சரியப்படாதீங்க, உங்க வாழ்க்கையில அப்படி இருப்பீங்க.
So that you cling to God.
நீங்கள் தேவனை பிடித்துக் கொள்ளும்படி.
I'll tell you one thing.
ஒரு காரியத்தை சொல்லுகிறேன்.
God is always on your side against the devil. Remember that.
பிசாசுக்கு எதிராக தேவன் எப்பொழுதும் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார்.
Even when you fail, God is still on your side against the devil.
நீங்கள் தோற்று போகும்போது கூட தேவன் உங்களோடு கூட பிசாசுக்கு எதிராக நிற்கிறார்.
Because you're like the apple of his eye.
அவர் நாம் அவருடைய கண் மணிகளாக இருக்கிறோம்.
Let's praise the Lord.
நாம் தேவனை துதிப்போம்.
Amen.
Amen.
Yeah. Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
While our heads are bowed in prayer.
நம்முடைய தலைகளை தாழ்த்துவோம் ஜெபத்தில்.
Will you say thank you Lord for making me weak?
நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே உமக்கு நன்றி, நீங்கள் என்னை பலவீனமாக வைத்திருக்கிறதற்காக.
So that I can cling to you.
ஆகையால் நான் உம்மை பிடித்துக் கொள்கிறேன்.
And I will never fall.
நான் எப்பொழுதும் விழ மாட்டேன்.
Because you will keep me from falling.
விழுகிறதிலிருந்து நீர் என்னை பாதுகாத்துக் கொள்வீர்.
Lord, fill me with your Holy Spirit.
ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிறைத்தருளும்.
And help me to live to please you all my days.
என்னுடைய வாழ்நாளெல்லாம் உம்மை சந்தோஷப்படுத்தி வாழ உதவி செய்யும்.
I know that you will answer my prayers according to what is best for me.
எனக்கு எது சிறந்தது என்று சொல்லி அறிந்து நீர் எனக்கு பதில் தருவீர் என்னுடைய ஜெபத்துக்கு என்று அறிந்திருக்கிறேன்.
All my prayers.
என்னுடைய எல்லா ஜெபத்துக்கும்.
For money.
பணம்.
For house.
வீடு.
Visas.
Visa.
Marriage.
திருமணம்.
Everything.
எல்லாவற்றிற்கும்.
You will give me the very best I believe.
தலை சிறந்த காரியத்தை எனக்கு தருவீர் என்று அறிந்திருக்கிறேன்.
Thank you Lord.
நன்றி ஆண்டவரே.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
Now may the grace of our Lord Jesus Christ and the love of God our Father and the fellowship of the Holy Spirit be with us now and forevermore.
என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உளமே உடைய பரிசுத்த நாமத்தில் என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென்.